இன்றைய நாளின் முதல் பகுதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரர் விஜய் தஞ்சாவூர் அவர்கள், சகோதரர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்படி அன்பாய் மேடைக்கு அழைக்கிறேன்.
கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள், பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் நம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் சபையின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துதலையும் கூட உங்கள் மத்தியில் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அருமையான பட்டணமாகிய கோவையில் 20வது ஆவிக்குரிய பொது மாநாடு, 2 நாள் ஆவிக்குரிய கூடுகையை தேவன் நமக்காக எளிய முறையில் சிறப்பான முறையிலும் நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மட்டுமல்லாமல் கடந்த நாட்கள் முழுவதுமாக நம்முடைய குறைகள், குற்றங்கள், மறைமுகமான பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் தயவாக மன்னித்து கிறிஸ்துக்குள்ளாக கண்மணி போல பாதுகாத்து தூதர்களுடைய பாதுகாப்பையும் தந்து நம்மை வெக்கப்படுத்தாதபடிக்கு இந்த ஒரு அருமையான காலை வேளையிலே அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நம்மை கிருபையாகவும் இரக்கமாகவும் அழைக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் நாம் அனைவரும் நல்லதோர் ஒரு ஐக்கியத்திலே கூடி வரவும் பரிசுத்தவான்களுடைய முகமுகமாக சந்திப்பதற்கு தேவன் தந்த நல்ல ஒரு வாய்ப்பிற்காகவும் கொடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொண்டு விசேஷமாக இந்த ஒரு அருமையான காலை வேளையிலே நம் தேவனை துதித்து போற்றி ஆராதிப்பதற்கும் அவருடைய நாமத்தை நாம் பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் நாம் தொழுது கொள்வதற்கும் இந்த ஒரு 2 நாள் ஆவிக்குரிய கூடுகையிலே அவருடைய மிக உன்னதமான விலையேற பெற்ற சத்தியமாகிய ஆகாரத்தை நாம் உண்பதற்காக தேவன் கொடுத்த நல்லதோர் ஒரு சிலாக்கியத்திற்காக மீண்டுமாக கிறிஸ்தின் வழியாக நாம் எல்லோரும் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக இந்த ஒரு 2 நாள் ஆவிக்குரிய கூடுகையின் முதல் நாள் முதல் பகுதிக்குள்ளாக நாம் அனைவரும் கடந்து வந்திருக்கிறோம். முதல் சத்திய உரையின் தலைப்பானது சகோதரன் தேவன் கிருபையில் தெரிந்து கொண்ட தலைப்பானது அழியாமைக்கான நல்ல போராட்டம். அழியாமைக்கான நல்ல போராட்டம். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 51-54 வரை. இவ்விதமாக இந்த ஒரு தலைப்பிற்குள்ளாக தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கும் விழுப்புரம் சபையைச் சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் இம்மானுவேல் ஜேக்கப் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக மேடைக்கு முன் வரும்படியாக தாழ்மையோடு கூட அழைக்கிறோம். வேதம் வாசிப்பவர்களுடைய பெயர் ஷேமலதா, சகோதரி ஷேமலதா ஆற்காடு, சகோதரி பெல்ஷியா சென்னை.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அருமை ஆண்டவர் கிறிஸ்தேசுவி நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை மாத்திரம் இல்லாதபடிக்கு நான் சார்ந்திருக்கக்கூடியதான விழுப்புரம் சபையினுடைய, விழுப்புரம் ஐக்கியத்தினுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 20வது ஆவிக்குரிய 2 நாள் மாநாட்டினுடைய இந்த முதல் நாளின் முதல் பாட வேளையில கூடி வந்திருக்கக்கூடிய நாம் சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் கடந்து செல்லலாம். அழியாமைக்கான நல்ல போராட்டம், குட் ஃபைட் ஃபார் தி இன்கரப்டபிள். அழியாமைக்கான நல்ல போராட்டம் என்றுதான் ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் சற்று நேரம் கவனிக்கலாம். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த பாடம், இந்த பாடத்தினுடைய ஆதார வசனங்களுக்குள்ள நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற போது இந்த தலைப்பு அழியாமைக்கான நல்ல போராட்டம், நல்ல போராட்டம் நமக்கு தெரியும், ஆவிக்குரிய ரீதியில் எப்படிப்பட்டதான போராட்டங்கள் நமக்கு உண்டு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த நாளில் நம்ம குறிப்பிட்டு பார்க்கக்கூடியதான விஷயம் என்ன அப்படின்னா, அழியாமைக்கான அழியாமை அப்படின்றது நம்ம தெரியல, ஒருவேளை பலர் பல வகைகளில் புரிந்து வச்சிருக்கலாம். வாட் இஸ் இன்கரப்டபிள்? இந்த இன்கரப்டபிள், இந்த அழியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பல விதங்களில் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அது மாத்திரமல்ல நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் அவர்களுடைய எழுத்துக்கள்ல இந்த வார்த்தையை குறித்து சகோதரர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதான ரீதியில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்கு இந்த பாடமானது அங்க காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த ஒரு தலைப்பிற்குள்ள நாம் தெரிவு செய்திருக்கக்கூடியதான இந்த ஒரு ஆதார வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தல் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிட்டதான முதலாவது நிருபத்தில் 15 அதிகாரம் வசனங்கள் 51-54 வரையிலும் இருக்கக்கூடியதான வசன பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம்.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 15 அதிகாரம் அப்போஸ்தல் பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதிட்டதான இந்த சூழல்ல நமக்கு தெரியும் இந்த அதிகாரத்துல, இந்த 15 அதிகாரத்தினுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னாக்க, உயிர் தெழுதலை பத்தி அவர் பேசுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதிட்டதான இந்த முதலாவது நிருபத்துல ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அங்கு அப்போஸ்தல் பவுல் அங்கு எழுதுகிறார். இந்த 15 அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்க, உயிர் தெழுதல். அப்ப இந்த உயிர் தெழுதலை பத்தி அங்க பேசுகின்ற பொழுது அவர் இந்த 15 அதிகாரத்தில் முதலாவது கர்த்தர் இயேசுடைய உயிர் தெழுதலை பத்தி அங்க பேசுகிறார். கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்றதுக்கு சாட்சிகளா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி அவர் அங்க பதிவு செய்கிறார். அப்புறம் கொஞ்சம் வசனம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா உயிர் தெழுதலுடைய முக்கியத்துவத்தை பத்தி அவர் அங்க பேசுகிறார். ஒருவேளை கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் நம்ம வச்சிருக்கக்கூடிய விசுவாசம் விருது, நாங்க ஏறெடுக்கக்கூடிய பிரசங்கம் விருதாவாக இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, விசுவாசிகளுடைய உயிர் தெழுதலை பத்தி அவர் பேசுகிறார். விசுவாசிகளுடைய உயிர் தெழுதல் அப்படின்னு சொல்கின்ற பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ஏற்கனவே அந்த வாய்ப்புக்குள்ள இருந்துட்டுதான அந்த பரிசுத்தவான்களை பத்தி அவர் அங்க பேசுகிறார். அதை பேசிட்டு இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் அப்படின்ட்டு வாழக்கூடியதான பரிசுத்தவான்கள், வாழக்கூடிய தேவனுடைய பரிசுத்தவான்களை பத்தி அவர் அங்க எழுதுகிறார். அப்போ இந்த வாழக்கூடிய தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய உயிர் தெழுதல் அது எப்படியாக இருக்கும் அப்படின்ற பத்தி தான் இந்த அதிகாரங்கள்ல அவர் எழுதுகிறார். அப்படி எழுதி வருகின்ற பொழுதுதான் நாம் வாசிட்டதான ஆதார வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி இந்த வாழக்கூடியதான பரிசுத்தவான்களுடைய உயிர் தெழுதல் அது எப்படி காணப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னாக்கதான் 51 நம்ம பார்க்கிறோம், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா வாழக்கூடிய தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்து அந்த முதலாவது உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா, வசனம் 53 நம்ம பார்க்கிறோம், அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி இங்க அப்போஸ்தல் பவுல் பேசுறத நம்ம கவனிக்கிறோம். யாருக்கு? வாழக்கூடிய தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு. அவர்கள் இந்த முதலாவது உயிர் தெழுதல பங்கு பெறணும் அப்படின்னாக்க ரெண்டு விஷயத்த இந்த வசனங்கள்ல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு? அழிவுள்ளதாகிய இது அழியாமை, சாவுக்கு ஏதுவாகியது சாவாமை. இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும். இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் பொழுதுதான் அவர் அந்த முதலாவது உயிர் தெழுதல பங்குடையவராக அவர் ஆகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்போ இந்த உயிர் தெழுதலை பத்தி அவர் பேசுகின்ற பொழுது இந்த ரெண்டு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன ரெண்டு வார்த்தை? சாவாமை, அழியாமை. இப்ப பாருங்க, இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா
இந்த சாவாமை அப்படின்றதான வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அழியாமை அப்படின்றதான வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றது தெரியல. சிலர் நினைக்கலாம் ரெண்டும் ஒன்னு அப்படின்ட்டு, சிலர் நினைக்கலாம் இல்ல ரெண்டும் வேற வேற அப்படின்ட்டு. ஆனா வேத வசனத்தினுடைய எழுதப்பட்டிருக்கக்கூடியதான இந்த கிரேக்க மொழி அதனுடைய வார்த்தைகள் இருந்து பார்க்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளை, ஒருவேளை இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் அல்ல, ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க, மூல பாஷையின் பிரகாரம் அது அப்படி கிடையாது. சாவாமை அப்படின்றது வேற, அழியாமை அப்படின்றது வேற. ஆனா ரெண்டுமே உயிர்த்தெழுதலுக்குரியதான விஷயம்தான், ரெண்டுமே தேவனுடைய பரிசுத்தவான்களுக்குரியதான அந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கை முதலாவது உயிர்த்தெழுதலுக்குரியதான வார்த்தைகள் தான். ஆனா ரெண்டுமே வேற வேற அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக அங்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். எப்படி அர்த்தம் குறிக்கக்கூடியதாக இருக்குது பாருங்க. ஒருவேளை நம்ம பாருங்க, உயிர்த்தெழுதலை குறிக்கும் இரு வார்த்தைகள், ஒன்னு சாவாமை, இன்னொன்னு அழியாமை. ஆங்கிலத்தில் பார்த்தோம்னாக்க சாவாமை அப்படின்னாக்க இம்மார்டாலிட்டி, அழியாமை அப்படின்னாக்க இன்கரப்டபிலிட்டி. கிரேக்க வார்த்தைகள் பார்த்தோம்னா ரெண்டும் வித்தியாசமாக இருக்குது. சாவாமை அப்படின்னாக்க அத்தனேஷியா அப்படின்றதான ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது, அழியாமையை குறிப்பது அப்தர்ஷியா. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம கவனிக்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை இங்க அப்போஸ்தலர் பவுல் எழுதுகின்ற பொழுது ரெண்டு விஷயத்தை பத்தி அவர் பேசுகிறார். அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமும் யார் ஒருத்தருக்குள்ளார இருக்குதோ அவங்கதான் இந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக ஆக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். சரி, இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம சற்று பார்க்கலாம். இந்த அத்தனேஷியா அப்தர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ரெண்டு மூல பாஷைகள், மூல பாஷையினுடைய வார்த்தைகளை இப்ப நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். முதலாவது பாருங்க, அத்தனேஷியா. இந்த அத்தனேஷியா அப்படின்னு சொல்லக்கூடியதான வார்த்தையை நம்ம பார்க்கின்ற பொழுது பாருங்க, கிரீக்ல ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் 110 அத்தனேஷியா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த அத்தனேஷியா மொத்தமே மூன்று இடங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்குது வேதத்துல. புதிய ஏற்பாட்டில் அத்தனேஷியா அப்படின்ற வார்த்தை மூன்றே இடங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. அது அங்க பார்க்கிறோம் 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிட்டதான அந்த வசனங்கள்ல ரெண்டு பகுதி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு தீமோத்தேயுடைய புஸ்தகத்தில் அப்போஸ்தல் பவுல் அங்க எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைட் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:16 நமக்கு தெரிஞ்சதான வசனம் தான், வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:16
ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக.
ஆமா, ஒருவராய் சாவாமை உடையவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும். இந்த வசனம் நம்முடைய அருமையை இரட்சகர் கிறிஸ்து இயேசுக்கு பொருந்தக்கூடியதான ஒரு வசனமாக இருக்குது. இந்த வசனத்தை அதாவது கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்துட்டதான நிலையை பத்தி பேசுகின்ற பொழுது அப்போஸ்தலர் பவுல் இந்த வசனத்தை பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுதுதான் இந்த 1 தீமோத்தேயு 6:16 நம்ம கவனிக்கிறோம், இந்த கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் சாவாமை அப்படின்றத ஒரு நிலைக்குள்ளார் அவர் பிரவேசிச்சிருக்கிறார். பொதுவா நம்ம சொல்லுவோம் இந்த வசனம் பிதாவாகிய தேவனை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த அந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கின்ற பொழுது பிதாவாகிய தேவனை குறிக்கக்கூடியதான வசனம் கிடையாது, கர்த்தர் இயேசுவை பத்தி பேசிருக்கக்கூடியதான வசனம். பிதாவாகிய தேவன் நம்ம ஒப்பீடு செய்யவே முடியாது, இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். ஆனா கர்த்தர் இயேசுவை பத்தி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் இயேசுக்கு இந்த நிலை கொடுக்கப்பட்டுச்சு, அவர் உயிர்த்தெழுதலின் போது இந்த நிலைக்குள்ளார கர்த்தர் இயேசு பிரவேசித்தார். ஒருவேளை வாய்ப்பு இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த வசனத்திற்கான கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னாக்க தெரியும், இந்த வசனம் முழுமையமாக கர்த்தர் இயேசுவை பத்தி பேசப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சகோதரர் அங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்ப இந்த அழியாமை அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான இந்த வார்த்தை, மணிக்கம் இந்த சாவாமை அப்படின்னு சொல்ற வார்த்தை முதலாவது 1 தீமோத்தேயுல நம்ம கவனிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:53 நம்ம வாசித்தான வசனங்கள் தான். அதனை தொடர்ந்து வரக்கூடியதான அடுத்த வசனத்திலையும் இதே வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்படியாக இந்த மூன்று இடங்கள்ல மட்டும்தான் இந்த அத்தனேஷியா அப்படின்னு சொல்லக்கூடியதான வார்த்தையானது அங்க பயன்பாட்டில் வந்திருக்குது அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அடுத்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம், அப்தர்ஷியா. இந்த அப்தர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல G 861 இங்க அத்தனேஷியா அப்படின்ட்டு மணிக்கம் அப்தர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை அழியாமை இன்கரப்டபிள் அப்படின்னு வார்த்தையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. பாருங்க, ஒருவேளை நம்ம டீடைல்ஸ் அங்க நம்ம போட்டிருக்கிறோம், நீங்க அதை பாத்துக்கலாம். மொத்தமே 8 முறை இந்த அப்தர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது அங்க வரக்கூடியதாக இருக்குது. ஆக இந்த அப்தர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை 8 முறை வந்துட்டாலும், 8 முறையும் பல்வேறு விதங்கள்ல பல்வேறு அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளாக அது அந்த அப்தர்ஷியா அப்படின்றது அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு 2 வசனங்கள் மாத்திரம் அதை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 23:23.
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
ஆமா, தேவனுடைய அந்த ரூபத்தை எப்படி அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்றத பத்தி அங்க அப்போஸ்தலர் பவுல் பேசுறார். அப்ப அப்படி சொல்கின்ற பொழுதுதான் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, இன்கரப்டபிள் அப்படின்றதான வார்த்தை இந்த இடத்துல அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நான் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனம், 1 பேதுரு 3:4.
அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது.
இந்த 2 வசனத்தை நம்ம படிக்கின்ற பொழுது இங்க ஒரு கான்செப்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு மைய கருத்தை பத்தி இந்த வசனங்கள் பேசுறத நம்ம கவனிக்கிறோம். அழிவில்லாத தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இங்க நம்ம பார்க்கிறோம் அழியாத அலங்கரிப்பு அப்படின்ட்டு. அப்போ இந்த வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கூடிய அர்த்தத்தை வச்சு நம்ம என்ன பொருள் எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த அப்தர்ஷியா, இந்த அழியாமை அப்படின்றது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னாக்க, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குடையவர்களாய் இருக்கக்கூடியதான ஜனங்களுடைய கேரக்டர்ஸை பத்தி பேசுது, அவர்களுடைய குணலட்சணங்களை பத்தி பேசுது. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த அப்தர்ஷியா அப்படின்னா குணலட்சணம், கேரக்டர். இதான் பிரதர் ரசல் தங்களுடைய எழுத்துக்கள்ல இந்த வசனத்துக்கான கமெண்ட்ஸ்ல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த வசனங்கள்ல அவர் அங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ கேரக்டர்ஸ், அப்போ ஒருத்தர் இந்த வாய்ப்புக்குள்ள இருக்கக்கூடியதான ஒருத்தர் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்குடையவரா ஆகணும் அப்படின்னா அவருக்குள்ளார ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்டதான குணலட்சணங்கள் ஏற்படணும். என்ன மாதிரி குணலட்சணங்கள்? அழிவில்லாத குணலட்சணங்கள் ஏற்படணும். அழிவில்லாத குணலட்சணங்கள் ஒருத்தருக்குள்ளார வந்தாதான் அவர் சாகாமைக்குள்ளார பிரவேசிக்க முடியும். அதான் இங்க அப்போஸ்தலர் பவுல் பேசுகிறார். அப்ப அழியாத குணலட்சணங்கள், அழியாத நம்முடைய குணங்கள் அப்படிப்பட்டதான ஒரு குணங்களா மாறுனுச்சு அப்படின்னாக்கத்தான். அப்ப அழியாத குணம்னா அப்படின்னாக்க, தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த சுபாவங்கள், அந்த குணலட்சணங்கள் நமக்குள்ளார ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கத்தான் அந்த சாகாமைக்குள்ளார நம்ம அங்க பிரவேசிக்க முடியும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். கேரக்டர், நம்முடைய குணலட்சணங்கள், நமக்கு தெரியும் நம்முடைய குணலட்சணங்கள் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா குணலட்சணங்களை பத்தி நம்ம நிறைய பாடங்கள் கேட்டிருக்கலாம், அநேகமான தலைப்புகள் கீழே தேவனுடைய சத்தியங்களை நம்ம கவனிச்சிருப்போம். இந்த குணலட்சணங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது, அது எப்படி நமக்குள்ளார கண்டிப்பா உருவாவதற்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படின்றத நம்ம அங்க பார்த்திருப்போம். பாருங்க பிரதர் ரசலினுடைய எழுத்துக்களை ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கலாம், வாசிக்கலாம்.
குணலட்சணங்களின் அடையாளம் இல்லாமல் ஆவிக்குரிய அல்லது பூலோக ராஜ்யத்தில் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை.
தேவனுடைய ராஜ்யத்தில் அது ஆவிக்குரிய ராஜ்யமா இருந்தாலும் பூமிக்குரிய ராஜ்யமா இருந்தாலும் ஒருத்தர் அந்த ராஜ்யத்திற்கு பங்குடையவர்களா ஆகணும் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த குணலட்சணங்களை அவர்கள் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த குணலட்சணங்களை காண்பிச்சுட்டாக்கத்தான் இந்த வாய்ப்புக்குள்ளார ஒருத்தர் பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம இந்த முதலாவது உயிர்த்தெழுதல எப்படியாவது நம்ம பங்கடையணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுகிறோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த குணலட்சணங்கள் நம்மள்கிட்ட காணப்படணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த குணலட்சணம் அப்படின்றது நமக்கு தெரியும், கண்டிப்பா நமக்குள்ளார குணலட்சணம் வரணும், ஏற்படணும் அப்படின்றது தெரியும். இப்ப குணலட்சணம்னா என்ன? நம்ம குணலட்சணம் குணலட்சணம் கேரக்டர்னு அடிக்கடி பேசுறோமே, இந்த கேரக்டர்ன்றது என்ன? பாருங்க, இந்த கேரக்டர் அப்படின்றதற்கு ஒருவேளை நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்க, அல்லது டிக்ஷனரியில அர்த்தம் இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, மென்டல் ஆர் மாரல் குவாலிட்டிஸ், மென்டல் ஆர் மாரல் குவாலிட்டிஸ், மன ரீதியான அல்லது நல்லொழுக்கத்தினுடைய தன்மை அல்லது தரம். எந்த அளவுக்கு ஒரு தரத்துல தேர்ந்தவரா இருக்கிறார், மன ரீதியான விஷயங்கள்ல அல்லது ஒழுக்க ரீதியான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஒருத்தர் தேறினவரா இருக்கிறார் அப்படின்றதை காட்டக்கூடியதாக அங்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான இந்த குணலட்சணங்கள் ஏற்பட்டாகத்தான் ஒருத்தர் ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய பங்காக முடியும், அல்லது பூமிக்குரிய ராஜ்யத்தினுடைய பங்குள்ளவர்களாக அங்கு ஆக முடியும் அப்படின்றத நான் பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த குணலட்சணம் அப்படின்றது நம்முடைய மன ரீதியா ஏற்படக்கூடியதான சில மாற்றங்களை பத்தி அங்க பேசுது, அல்லது மன ரீதி மனசுக்குள்ளார ஏற்படக்கூடியதான சில முக்கியமான அம்சங்களை பத்தி அங்க பேசுது அப்படின்றத நான் பார்க்கிறோம். சரி, இந்த குணலட்சணம் நமக்குள்ளார எப்படி உருவாகுது, இந்த கேரக்டர்ஸ் அப்படின்றது நமக்குள்ளார எப்படி அது உருவாக்கம் அது அங்க அடையுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஏன்னா அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கத்தான் எப்படி இந்த கேரக்டர்ஸ் நமக்குள்ள உருவாவதற்கு நம்ம பிரயாசப்பட முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பாடம் கேட்டிருக்கிறோம், நமக்கு தெரியும் கேரக்டர்ஸ் உருவாகணும் அப்படின்ட்டு. ஆனா கேரக்டர்ஸ் நமக்குள்ளார எப்படி உருவாகுது, இல்ல நம்ம கேரக்டர்ஸ் நமக்குள்ளார உருவாவதற்காக நம்ம பல பிரயாசங்கள் பட்டும் அந்த குணலட்சணங்கள் நமக்குள்ளார வராம இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த கேரக்டர்ஸ் இந்த குணலட்சணங்கள் எப்படி நமக்குள்ளார ஏற்படுது அப்படின்னா அது நம்முடைய மைண்ட்ல ஏற்படக்கூடியதான விஷயம். Characters are framed in our mind. நம்முடைய மனசுல ஏற்படக்கூடியதான விஷயமாக அது அங்க இருக்குது அப்படின்றத நாம பார்க்கிறோம். அப்படின்னாக்க நமக்கு தெரியும் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 26 வசனத்தில் நமக்கு தெரியும் தேவன் தம்முடைய சாயல்ல தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை அங்க சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னா எதை அடிப்படையாக வச்சு சிருஷ்டித்தார்னாக்க தேவன்கிட்ட என்ன சுபாவங்கள் இருக்குதோ, தேவன்கிட்ட என்ன மாதிரியான குணலட்சணங்கள் இருக்குதோ அந்த குணலட்சணங்கள்லாம் உள்ள வச்சுதான் மனுஷனை சிருஷ்டித்தார். தேவனுடைய குணலட்சணங்கள் நமக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான குணலட்சணங்கள்லாம் தேவன்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை பிரதர் ரசல் தன்னுடைய எழுத்துக்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஸ்டின் புக்ல 48 அப்படின்றதான கொஸ்டின் புக்ல ஒரு 3 முக்கியமான குணலட்சணங்களை பத்தி பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா சாந்தம், தயவு, பொறுமை. இந்த 3 சுபாவங்கள் அல்ல இந்த 3 குணலட்சணங்கள் ரொம்ப முக்கியமான குணலட்சணங்களாக இருக்குது. சாந்தம், தயவு, பொறுமை, இந்த 3 உள்ளடக்கிதான் அல்லது 3 ஒரு மனுஷனுக்குள்ளார வச்சு ஆதாமுக்குள்ளார வச்சுதான் தேவன் அவர் சிருஷ்டி பண்ணிட்டார் மனுஷன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, ஆக இப்படியாக சிருஷ்டி செய்யப்பட்டதான மனுஷன் ஆதாம் அவர் விழுந்துட்டார், தவறு செஞ்சிட்டார், பாவம் செஞ்சிட்டார், தேவன் வச்சுட்டு தான் நிலையில இருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்றத நான் பார்க்கணும். கீழ்ப்படியா நிமித்தமாக விழுந்துட்டார். அப்போ கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆதாம் விழுந்த போது அவர் எதுல விழுந்தார் அப்படின்னா அவர் மைண்ட்ல விழுந்துட்டாரு. வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:5 வசனம் Genesis 6:5
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு.
பாருங்க, இந்த வசனத்தை நம்ம கவனிக்கின்ற பொழுது இப்ப மனுஷன் எதுல விழுந்துட்டாருன்னு கர்த்தர் சொல்றார் அப்படின்னா எதுல விழுந்துட்டாரு, இருதயத்துல விழுந்துட்டாரு, இருதயத்துல விழுந்துட்டார். இப்போ இருதயத்துல விழுந்துட்டார் அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எப்படி ஒருத்தர் இருதயத்துல விழுக முடியும்? இருதயம் அப்படின்றது ஒரு ஆர்கன், நம்முடைய உடல்ல இருக்கக்கூடியதான ஒரு ஒரு கூறு. இந்த இருதயத்தில் எப்படி ஒருத்தர் விழுக முடியும் அப்படின்னா சகோதர சகோதரிகளே வாசிக்கலாம். இதனுடைய மூல பாஷையை நம்ம கவனிக்கின்ற பொழுது இந்த இருதயம் அப்படின்றதற்கு மூல பாஷை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல H 38:20 H Hebrew அதனால 38:20 நம்ம பார்த்தோம்னாக்க லபே, லபே அப்படின்றதான வார்த்தை அங்க பயன்பாட்டில் இருக்குது. இந்த லபே அப்படின்னாக்க அர்த்தம் எதை குறிக்குது அப்படின்னா பாருங்க 3 முக்கியமான விஷயத்தை பத்தி அங்க பேசுது. 1 ஃபீலிங்ஸ் அப்படின்னாக்க நம்முடைய உணர்வுகள், இன்னொன்னு வில், வில்னா நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம், 3 இன்டலெக்ட், நம்முடைய சிந்திக்கக்கூடியதான விஷயங்கள், நம்முடைய யோசனை. அப்ப இந்த 3 விஷயத்திலுமே அல்லது இந்த 3 விஷயம் குறிக்கக்கூடியதுதான் ஒரே வார்த்தை இருதயம். அப்ப தேவனாகிய கர்த்தர் இங்க சொல்கின்ற பொழுது அவனுடைய இருதயத்தின் எண்ணமெல்லாம் மோசமாயிருச்சு அப்படின்னாக்க இங்க கர்த்தர் ஆக்சுவலி என்ன மீன் பண்றாங்க அப்படின்னாக்க அவர் விழுந்துட்டார், அவருடைய இமோஷன்ஸ்ல, அவருடைய ஃபீலிங்ஸ்ல, அவருடைய உணர்வுகள்ல அவர் விழுந்துட்டாரு. அவருடைய சித்தம், அவருக்குன்னு ஒரு சொந்த சித்தத்தை தேடிக்கிட்டாரு. தேவன் என்ன மாதிரியான ஒரு சித்தத்தை வச்சு சிருஷ்டி பண்ணாரோ அந்த சித்தம் இப்ப இல்ல, போயிடுச்சு. தேவன் என்ன மாதிரி யோசிப்பதற்கான தன்மையை வைத்து மனுஷன் சிருஷ்டி தந்தாரோ அந்த யோசிக்கிற தன்மை போச்சு. ஆக இப்படி இதுல தவறிட்டது நிமித்தமா இப்போ தேவன் ஆக்சுவலி என்ன ஒரு ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்ல, என்ன அந்த ஒரிஜினல்ல சிருஷ்டி பண்ணி வச்சிருந்தாரோ அந்த ஒரிஜினாலிட்டி இப்ப இல்லாம போச்சு. மனுஷனுக்குள்ளார் எப்படி சிந்திப்பதற்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கும் அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் யோசிப்பதற்கும் அவருடைய சொந்த சித்தத்தின்படி விருப்பத்தின்படி செயல்படுவதற்கும் அந்த சுயாதீனம் கொடுத்து வச்சிருந்தாரோ, இப்ப அந்த ஒரு விஷயத்துல மனுஷன் விழுந்து போயிட்டாரு. அப்படி விழுந்துட்டது நிமித்தமா தேவனுடைய சாயலை மனுஷன் இழந்து போயிட்டாரு. அப்படின்னா சகோதர சகோதரிகள், இப்ப நமக்கு வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அப்ப இது இவைகள் எல்லாமே நம்முடைய உணர்வுகளா இருக்கட்டும், சித்தமா இருக்கட்டும், அல்லது யோசிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இவை எல்லாமே நம்முடைய இருதயம் சம்பந்தமான விஷயங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு திரும்பணும் அப்படின்னாக்க, இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்முடைய முழுமையான நம்முடைய உணர்வுகள், நம்மளை சிந்திக்கக்கூடியதான கெப்பாசிட்டி, நம்முடைய திறன்கள், நம்முடைய சித்தம், எல்லாவற்றையும் தேவன் இடத்தில் நம்ம வைக்கணும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இல்ல அடிப்படையாவே நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய சுபாவங்கள், இருதயத்திலிருந்து நம்முடைய குணலட்சணங்கள் வெளிப்படணும் அப்படின்னாக்க, இந்த மூன்றும் உள்ளடக்கியது தான் இருதயமாக அங்க காணப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, தேவன் என்ன மாதிரியான ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்ல மனுஷனை சிருஷ்டி பண்ணி வச்சிருந்தாரோ அந்த சுபாவத்தை மனுஷன் இழந்துட்டாரு. இப்ப தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த சுபாவத்தை மீண்டுமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதாவது தேவன் மனுஷனை சிருஷ்டி பண்ண வைக்கும் சிருஷ்டி செய்த போது என்ன சுபாவம் வச்சிருந்தாரோ, எப்படிப்பட்டதான குணலட்சணங்கள் உடையதாக மனுஷனை சிருஷ்டி பண்ணியிருந்தாரோ அந்த குணலட்சணத்தை மனுஷன் இழந்துட்டான். மீண்டுமாக அந்த குணலட்சணத்தை யார் ஒருவர் பெறுறாங்களோ அதுதான் அழியாமையின் குணலட்சணங்கள். அந்த குணலட்சணம், இழந்து போன குணலட்சணங்கள் ஒருத்தருக்குள்ளார உருவாகணும் அப்படின்றதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம இழந்து போயிட்டதான அந்த கேரக்டர்ஸ மீண்டுமாக நமக்குள்ளார வர வைக்கணும் அப்படின்றதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு, சாந்தம், தயவு, பொறுமை யார் ஒருத்தருக்குள்ளார இருக்குதோ இதெல்லாம் நல்ல குணங்கள். தேவன் மனுஷனை சிருஷ்டி பண்ணும்போது அந்த ஜென்ம சுபாவம், அந்த நேச்சுரல் மேன், அந்த ஜென்ம சுபாவத்தினுடைய தன்மைகளை மனுஷன் இழந்துட்டான். இந்த சுபாவத்துக்குள்ளார யாரெல்லாம் மீண்டுமாக இந்த சுபாவத்தை வர வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் இந்த முதலாவது உயிர்த்தெழுதல பங்குடையவர்களாக ஆக முடியும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதான் சகோதரர் சொல்றாங்க, ஸ்ட்ரைவ் ஃபார் த ஒரிஜினல் லைக்னஸ், காட் எக்ஸ்பெக்ட்ஸ் தட். இந்த ஜென்ம சுபாவம், இந்த ஒரிஜினல் சுபாவம், அவைகளை யார் ஒருவர் தரித்துக் கொள்கிறார்களோ தேவன் அவைகளை தான் எதிர்பார்க்கிறார். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, நம்ம கேரக்டர்ஸ் டெவலப் ஆகணும், கேரக்டர்ஸ் டெவலப் ஆகணும்னா என்ன, கேரக்டர்ஸ் எதை பத்தி பேசுறோம், ஆக்சுவலி நமக்குள்ள என்ன உருவாகணும் அப்படின்னா, தேவன் என்ன மாதிரியான சுபாவத்துல மனுஷனை சிருஷ்டி பண்ணி வச்சிருந்தார், மனுஷன் எதை எதை இழந்துட்டான் அதை நம்ம மீண்டுமாக தரித்து கொள்ளணும். அப்படி தரித்து கொண்டோம் அப்படின்னாக்கத்தான் அந்த அழியாமைக்குள்ளார நம்ம பிரவேசிக்க முடியும் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். ஒரு கொட்டேஷன் வாசிக்கலாம் சிஸ்டர்.
உந்தன் மனதின்படியே கர்த்தர் உங்களை அளவிட போகிறார். நீங்கள் அந்த பூரண குணலட்சணத்தின் அடையாளத்தை பெற உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். தங்கள் இருதயத்திலும் மனதிலும் அந்த நிலையை அடையாதவரிடம் தேவனிடத்தில் யாதொன்றும் இல்லை.
பாருங்க சகோதர சில ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் குணலட்சணத்தை. அந்த குணலட்சணத்தை யார் ஒருத்தர் வெளிப்படுத்தலையோ அவங்கள்ட்ட எந்த பங்கும் இல்ல, வைக்க மாட்டார் கர்த்தர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க இந்த குணலட்சணத்தினுடைய முக்கியத்துவம், தேவன் சிருஷ்டி பண்ணி வச்சிருந்தான அந்த ஒரிஜினல் குணலட்சணத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க இந்த ஒரு குணலட்சணத்தை மனுஷன் இழந்துட்டான், அது மீண்டுமாக யார் ஒருவர் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்களாக அல்லது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குடையவர்களாக அங்க ஆக முடியும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சரி, அப்ப இந்த ஆதாம் அந்த ஒரிஜினல் கேரக்டர், அந்த ஒரிஜினல் குணலட்சணத்துல இழந்தது நிமித்தமாகத்தான் ரோமருக்கு அப்போஸ்தல் பவுல் எழுதும் போது சொல்கிறார் 3வது அதிகாரத்துல, நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 3வது அதிகாரத்துல. அப்படின்னா அப்ப பாருங்க, அப்போ தேவன் சிருஷ்டி பண்ணி வச்சிருந்ததான அந்த ஒரிஜினல் சுபாவம் இப்ப யார்ட்டையுமே இல்ல. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த ஒரிஜினல் சுபாவத்தை தரித்து கொள்ளணும், அந்த ஒரிஜினல் சுபாவத்தை நமக்குள்ளார வர வச்சுக்கணும். அப்படி வர வைக்கிறவர்கள் தான் பங்குடையவர்களாக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க இது நம்ம பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். ஆதாம், தேவன் ஆதாம சிருஷ்டி பண்றார், சிருஷ்டி பண்ணும்போது அது ஜென்ம சுபாவம் அப்படின்றத நம்ம சொல்றோம், நேச்சுரல் மேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்னைக்கு நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னாக்க, நம்முடைய ஜென்ம சுபாவம் ரொம்ப பலகீனமானது அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரதர் ரசல் அதை பத்தி எழுதுகின்ற பொழுது, அந்த ஜென்ம சுபாவம் தான் ஆக்சுவல் சுபாவம், அதுதான் நமக்குள்ள ஏற்படணும், ஆனா அதுதான் மனுஷன் இழந்து போயிட்டான் அப்படின்னாக்க, ஜென்ம சுபாவம் அப்படின்றது இட்ஸ் நாட் பேட், நேச்சுரல் மேன் இஸ் நாட் பேட். இந்த ஜென்ம சுபாவம் அப்படின்றது நல்லது கிடையாது அப்படின்றது கிடையாது, அதுதான் நல்லது, அதுதான் ஒரிஜினல், அதுதான் தேவை. அப்ப பாருங்க, ஆதாம் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டதா மனுஷன நம்ம ரெண்டு வகையா பிரிச்சு பார்க்கலாம், ஒன்னு ஜென்ம சுபாவமான மனிதன், இன்னொன்னு புதிய சிருஷ்டி. இப்படியாக இந்த மனுக்குலத்தை நம்ம பிரிக்கலாம். பாருங்க, இப்படி பிரிக்கின்ற பொழுது இந்த ஜென்ம சுபாவமான மனுஷனை இன்னும் நம்ம ரெண்டு வகையா பிரிச்சு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து குணசாலி, இன்னொன்னு கீழ்த்தரமானவன். ஏன்னா மனுஷன்ட்ட தேவன் சிருஷ்டிதான ஒரிஜினல் சுபாவம் கீழே போயிருச்சு அப்படின்னாலே, அந்த சுபாவத்தை மனுஷன் இழந்துட்டனாலே தேவன் வச்சிருந்தான ஒரிஜினாலிட்டியை மனுஷன் இழந்துட்டான் இல்லைங்களா. அப்போ அப்படி இழந்து போயிட்டு தான் அந்த கேரக்டர்ஸை பத்தி நம்ம பார்க்கின்ற பொழுது, அந்த இழந்து போன மனுஷனை, அந்த ஒரிஜினாலிட்டியை இழந்து போயிருக்கக்கூடிய அந்த மனுக்குலத்தினுடைய ஜென்ம சுபாவமான மனுஷனுடைய ரெண்டு தன்மைகளை நம்ம பிரிக்க முடியும். ஒன்னு குணசாலி, இன்னொன்னு கீழ்த்தரமானவன். இப்ப குணசாலினா என்ன அப்படின்னா, சிலர் ஒருவேளை விழுந்து போன மனுஷனா இருந்தாலும், ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இல்ல கிறிஸ்துவை அறியாத புறமதஸ்தர்களா இருந்துட்டாலும் சரி, அவர்களுக்குள்ள சில நல்ல குணங்கள் இருக்கும். அன்பு செலுத்துறதுல சரி, அடுத்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டுறதுல சரி, சில நேரத்தில் பார்த்தோம்னாக்க ட்ரஸ்டுக்கு மிஷனுக்கு அப்படின்ட்டு வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, எந்த மதஸ்தர்களா இருந்தாலும் சரி. அப்ப அவர்களுக்கு அந்த சுபாவங்கள் இருக்குதுன்னா, இது இந்த சுபாவம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தேவன் ஆக்சுவலி ஒரிஜினல் சிருஷ்டி பண்ணிட்டு சுபாவம், ஆனா அந்த சுபாவம் முழுமைக்கும் இல்ல. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த சிருஷ்டி பண்ணப்பட்டதான அந்த ஒரிஜினாலிட்டில மக்கள் வளரணும். அந்த சுபாவத்துல யார் வளர்ந்து வளர்ந்து போறாங்களோ அவங்கதான் அதற்கேற்றாற் போலான பரிசை அவர்கள் தட்டி செல்ல முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்ல. ஆனா இப்ப விழுந்து போன சுபாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட சிலர் நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சில நல்ல குணங்களை வெளிப்படுத்து, குட் கேரக்டர்ஸ் வெளிப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. சேரிட்டி பண்றதா இருக்கட்டும், அன்பு காட்டுறதா இருக்கட்டும், தயை காட்டுறதா இருக்கட்டும், சில நல்ல மனுஷங்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்ம குணசாலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், இது கிறிஸ்தவர்களா இருந்துட்டாலும் சரி, புறமதஸ்தர்களா இருந்துட்டாலும் சரி, அவங்க நம்ம நல்ல குணங்கள் இருக்குனாக்க நம்ம குணசாலின்னு சொல்லலாம். இன்னொன்னு கீழ்த்தரமானவன். கீழ்த்தரமானவன்னாக்க ஏமாத்துறது, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது, எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கிறது, ஃபிட்டஸ் ஆஃப் த மைட்டியஸ்ட்ன்ற மாதிரி, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டாதான்டா வாழ்க்கையில மேலுக்கு முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி சுபாவத்துல எப்பவும் சண்டைக்கு ஃபைட் பண்றதுக்கு போராடுவது இருக்கு அப்படின்னாக்க, ரெடியா முன்னாடி வந்து நிப்பாங்க. இப்படிப்பட்டதான ஜனங்கள் பாருங்க, இந்த மாதிரி போராடக்கூடியதான சுபாவத்தை தேவன் மனுஷனுக்குள்ளார் வைக்கல. ஆனா இதெல்லாம் மனுஷனுக்குள்ளார் வந்துச்சு, இந்த விழுந்து வீழ்ச்சி நிமித்தமா இதெல்லாமே வந்துச்சு. ஆக இப்படிப்பட்டதான ஜனங்களை ஒருவேளை கீழ்த்தரமானவன், நம்ம என்ன பாவம் வேணாலும் யோசிக்கலாம், அக்கறம் பயங்கரமான மோசமான மனுஷன் எப்படி யோசிச்சாலும் சரி, அந்த பேட் பீப்புள் கெட்டு போய் இருக்கக்கூடிய மனுஷனை மோசமானவன் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நம்ம அந்த கீழ்த்தரமானவன் அப்படின்னு ஒரு கேட்டகரிக்குள்ளார கொண்டுட்டு வரலாம். சரி, இப்ப இந்த நிலையில இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசுவை பத்தி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ரெண்டு பேரும், குணசாலியும் சரி கீழ்த்தரமானவனும் சரி, கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொள்ளும் போது ஒருவேளை நம்ம நம்முடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா, பெயர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கர்த்தர் இயேசுவை பத்தி தெரிய வருகின்ற பொழுது கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க சொந்த ரட்சகராக. சிலர் சொல்லுவாங்க, நான் மருத்துவமனையில படுத்து கிடந்தேன், வியாதியோடு கூட இருந்தேன், எனக்கு வந்து ஒருத்தர் ஜபிச்சாரு, எனக்கு சரியாயிடுச்சு, அன்னையில இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், அன்னையில இருந்து கர்த்தர் இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கடன் தொலைல இருந்தேன், அப்ப எனக்காக ஒருத்தர் ஜபிச்சாரு, அல்லது நான் ரொம்ப விசனப்பட்டு இருக்கும் போது திடீர்னு கோயில பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, ஆலயத்தினுடைய மணி சத்தம் கேட்டுச்சு, இல்ல அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு வசனம் கேட்டுச்சு, அப்பத்துல இருந்து நான் மனம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கேட்டகரியுமே இந்த கேட்டகரிக்குள்ளார நம்ம கொண்டு வந்துடலாம், இந்த ரெண்டு வகுப்பாருக்குள்ளார. இப்ப இந்த ரெண்டு வகுப்பாருக்கு உள்ள இருக்கும் பொழுதுதான் அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா, அப்படி அவங்க புதிய சிருஷ்டியோட வாய்ப்புக்குள்ளார வராங்க. கீழ்த்தரமான மனுஷனா இருந்தாலும் சரி, அவருக்கு உண்மையான சத்தியம் கிடைக்கின்ற பொழுது அவர் என்ன சுபாவத்துக்கு வர, என்ன ஒரு வாய்ப்புக்குள்ள வராருன்னா, இந்த புதிய சிருஷ்டி அப்படின்றதான ஒரு வாய்ப்புக்குள்ளார வருகிறார். அதே போலதான் குணசாலி அப்படின்றதான வாய்ப்புகளும் இருக்கிறவரும். அப்ப நல்ல குணங்களை நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர் கூட அவரும் புதிய சிருஷ்டின்ற வாய்ப்புக்குள்ளார வராரு உண்மை சத்தியத்தை கேட்கின்ற பொழுது. கீழ்த்தரமானவன் வகுப்புல இருக்கக்கூடிய அந்த ஜனமும் உண்மை சத்தியத்தை கேட்கின்ற பொழுது அந்த புதிய சிருஷ்டி அப்படின்னு வாய்ப்புக்குள்ள வர்றார். ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிறது என்னன்னாக்க ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்றது நடுவில் நிக்குது. இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் மூலமாக ஒருத்தர் வாய்ப்புக்குள்ள வர்றாரு. அப்ப இந்த வாய்ப்புக்குள்ள வருகின்ற பொழுது இதுல முக்கியம் என்ன அப்படின்னா, பாருங்க, கீழ்த்தரமான மனுஷனா இருந்தாலும் சரி, குணசாலியான மனுஷனா இருந்தாலும் சரி, உண்மை சத்தியத்தை கேட்டு வருகிற அவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் நடக்குது. அந்த ரெட் கலர் பார் டயக்ராம்ல நம்ம காட்டியிருக்கிறோம். அது வந்து ஒருவேளை கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நிலை, ஒரு பெயர் கிறிஸ்தவ அமைப்பு நம்ம வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அந்த நிலைக்கு வராங்க, அதை கடந்து போய் உண்மையான சத்தியம் வருகின்ற பொழுது அதை கடந்து போய் புதிய சிருஷ்டி அப்படின்னு வாய்ப்புக்குள்ளார அவங்க பிரவேசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த ரெண்டு வகுப்பாரில் இருக்கக்கூடிய ஜனம் யாரா இருந்தாலும் சரி, அவங்க புதிய சிருஷ்டின்ற வாய்ப்புக்குள்ளார வந்துட்டாங்கன்றதுக்காக இவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ் மாறிடுமா? மாறாது. மாறாக என்னதான் மாறி இருக்குது அப்படின்னா, இவர்களுடைய நம்பிக்கை மாறி இருக்குது, இவர்களுடைய சில கொள்கைகள் மாறிக்கலாம், இவர்களுடைய சில விசுவாசங்கள் மாறி இருக்கலாம், ஆனா ஒரிஜினாலிட்டி மாறல. அவர்கள் என்ன தன்மையில இருந்தாங்களோ, வாட் எவர் கேரக்டர்ஸ் தே ஹேட், அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான குணலட்சணங்கள் இருந்துச்சோ அந்த குணலட்சணங்கள் இன்னும் இருக்கதான் செய்யும். அவர்களுடைய விசுவாசம் மாறிடுச்சு, அவங்க போகக்கூடியதான இடம் மாறிடுச்சு, ஆனா உண்மையான அவங்களுக்குள்ள இருந்துட்டு குணலட்சணங்கள் இன்னும் மாறாமையே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இத உதாரணத்துக்கு இன்னொரு நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா, ஒரு கடைக்கு போறோம், நம்ம ஒரு ஜாமான் வாங்குறதுக்காக கடைக்கு போறோம். கடையில இருக்கிற எல்லா ஜாமானையும் பார்ப்போம், எதுவுமே திருப்தி படலனாக்க ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி சுழிப்போம். கடைக்காரன் அதை பார்த்துருவார், பார்த்துட்டு ஓஹோ இது உங்களுக்கு செட் ஆகல போல இருக்கு அப்படின்ட்டு, சார் கொஞ்சம் உட்காருங்க, மேடம் கொஞ்சம் உட்காருங்க, டேய் தம்பி அந்த ஸ்டாக் ரூம்ல இருந்து ஒரு அந்த பண்டில் எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு இதை சொல்லுவார். உடனே இந்த கடைக்கார பையனும் போயிட்டு வருவான், போயிட்டு அந்த ஒரு பெரிய மூட்டையை கஷ்டப்பட்டு மேலேருந்து இறக்கி கொண்டு வருவான். கொண்டு வந்த உடனே கடைக்கார எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இது பாருங்க இது அருமையானது, இது இந்த ஊர்ல இருந்து வந்துச்சு, அந்த ஊர்ல வந்துச்சு, இந்த மாதிரி குவாலிட்டி இந்த ஊர்ல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, எல்லாம் பயங்கரமா சொல்லுவார். இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு சில நேரத்தில் ரேட்டு பார்ப்போம், ரேட்டு நமக்கு செட் ஆகுற மாதிரி தெரியாது, இல்ல அப்படியே ரேட்டு செட் ஆனா கூட இது நம்ம மனசுக்கு கொஞ்சம் திருப்தி படல அப்படின்னாக்க சரிங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ கடைக்காரர் சொல்லுவாரு, சார் மேடம் யோசிக்காதீங்க, பாக்குறதுக்குலாம் நான் காசு கேட்கவே மாட்டேன், தாராளமா பாருங்க, இன்னொரு பீஸ் என்னடே அதை எடுத்துட்டு வாடா அப்படின்னு இன்னொரு பீஸையும் சொல்லுவாரு, அதையும் பையன் எடுத்துட்டு வருவான், காட்டுவோம், எல்லாத்தையுமே பார்ப்போம், பாக்குறதுக்கு காசு கேட்க மாட்டேன் சார், நீங்க தாராளமா பாருங்க அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த கடைக்காரர் இப்ப என்ன மனசு வெளிப்படுத்துறாருன்னா, அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேன் இருக்கவே முடியாது, நல்ல ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது அப்படின்றத சுபாவத்தை வெளிப்படுத்துவார். ஆனா நமக்குள்ள அந்த அதிருப்தி வருது, கடை விட்டு வெளியில போறோம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சு ஒரு ஸ்டெப் வைக்கும் பொழுது அந்த கடைக்காரர் என்ன சொல்வாரு, அவர் அல்லது அட்லீஸ்ட் என்ன நினைப்பாரு, வந்துட்டாங்க காலங்காத்தால, இதுல இருந்து அங்க இருந்து பையன் உடனே சட்டே தூக்கி போடுறாங்க. இதுக்கு முன்னாடி பையன் சொல்லும் போது அது எடுத்துட்டு வான்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்லுவாரு, தூக்கி போடு, அது தூக்கி ஓரம் கட்டு. பாருங்க இப்ப அவருடைய பேச்சில் என்ன இருக்குது, மாற்றம் இருக்குது, அவர் பேசக்கூடிய விதத்துல மாற்றம் இருக்குது. அப்படின்னா அதுதான் அவருடைய ஒரிஜினல் கேரக்டர், அதுதான் அவருடைய ஒரிஜினல் சுபாவம். அப்ப கஸ்டமரை பார்த்த ரீதியில இவர் தனக்குள்ள ஒரு மேலான ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு நல்ல மனுஷன் மாதிரி காட்டிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதே சுபாவம் தான் இங்கேயும் நடக்குது. புதிய சிருஷ்டின்ற வாய்ப்புக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்முடைய சுபாவங்கள் மாறிடுச்சு அப்படின்றத அர்த்தம் கிடையாது, நம்முடைய குணலட்சணங்கள் மாறிடுச்சு அப்படின்றத அர்த்தம் கிடையாது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார், அந்த குணலட்சண மாற்றம் நமக்குள்ள அங்க வரணும் அப்படின்றதுதான் அங்க நம்மள்ட்ட வந்து அங்க எதிர்பார்க்கப்படக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்கிறோம். சரி, ஒருவேளை இந்த புதிய சிருஷ்டின்ற வாய்ப்புக்குள்ளார வந்து தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களா நம்ம இருக்கலாம். அப்ப இந்த தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களா இருந்துட்டாலும் கூட இந்த ஒரிஜினல் சுபாவம் நமக்குள்ள இருந்துட்டு தான சுபாவம் அது எப்பவும் அதுக்குள்ள அது நமக்குள்ள கண்டிப்பாக அங்க இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க சகோதர சகோதரி, அப்ப இந்த நமக்குள்ள இருக்க இந்த ஒரிஜினல் சுபாவம் இருந்துட்டாலும் கூட நம்முடைய சில விசுவாசத்தினுடைய அடிப்படையில நம்ம விசுவாசம் வைப்பது நிமித்தமா, நம்ம கண் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, இருதயத்தில் தோன்றிராத தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மீது நம்ம விசுவாசம் வைக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனாலும் சகோதர சகோதரிகளே, என்னதான் இந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு பக்கத்துல வளர்ச்சிக்குள்ளார நம்ம போயிட்டு இருந்தாலும் இன்னும் என்ன வளரல அப்படின்னா சுபாவங்கள் வளரல, சுபாவங்கள் மாறல. அந்த பழைய குணலட்சணங்கள் பழைய பழசாவே நமக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்குது. தேவன் எதிர்பார்ப்பது இது மாறணும், இந்த பழைய குணலட்சணங்கள் மாறணும். ஒரிஜினல்ல தேவன் எப்படிப்பட்டதான ஜென்ம சுபாவத்துல சிருஷ்டி பண்ணி வச்சிருந்தார், அந்த சிருஷ்டிப்பினுடைய அந்த ஒரிஜினாலிட்டி தான் நம்மள்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். அட்லீஸ்ட் அது வேணும், அதுல வளரக்கூடியவர்களாக நாம இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆவியின் தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களா நாம இருந்துட்டாலும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், நம்முடைய பழைய சுபாவங்கள் நமக்குள்ளாரதான் இருந்துகிட்டேதான் இருக்குது. தேர் கரெக்ட் தான் தேர், இதெல்லாம் தெரியுதுதான், சில நேரத்தில் புரியுதுதான், ஆனாலும் கேரக்டர்ல வளர்றது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். சகோதர சகோதரிகளே, அன்னைய நேரத்தில் ஏன் இது கஷ்டமா இருக்குது அப்படின்னா, நம்ம மைண்ட்ல அல்லது நம்முடைய மனசுல இந்த மாற்றங்கள்லாம் வரணும்னு நம்ம நினைக்கிறோம், கொண்டுட்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனாலும் நமக்குள்ள கஷ்டமாவே இருந்துட்டு இருக்குது, கொண்டுட்டு வர முடியல. காரணம் என்ன அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நம்ம மைண்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நம்முடைய மனசு அது எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய மனசை பத்தியான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா அழகா அதுக்காக என்ன செய்யணுமோ அந்த ரெமிடியை நம்ம தேடிக்க முடியும். பார்க்கலாம் சார், அந்த ஸ்லைடு காட்டுங்க பாருங்க. இப்ப நம்முடைய மனசை பத்தி நம்ம பார்க்கிறோம், நம்முடைய மனசை ஒரு மூன்று பிரிவுகளா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். சைக்காலஜிஸ்ட் அல்லது உளவியல் ரீதியாக அவங்க சொல்றது நம்முடைய மைண்டை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னாக்க உணர்வு நிலை, கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றது. இந்த கான்சியஸ் மைண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 10% தான். இப்ப ஒருவேளை இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், இத்தனை பேர் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடியதான விஷயம், கேட்கக்கூடியதான விஷயம், இது எல்லாமே இந்த 10% நடந்துட்டு இருக்குது. நம்முடைய கான்சியஸ் மைண்ட், நம்முடைய உணர்வுள்ள இந்த ஒரு மனசுக்குள்ளாரதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. நம்முடைய பேர் நமக்கு தெரியும், நம்ம எங்க உட்காந்துருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியும், கையில என்ன வச்சிட்டு இருக்கிறோம் தெரியும், கையில எந்த அதிகாரத்தை வச்சிட்டு இருக்கிறோம், என்ன பேசப்படுது, கேட்கறது, நம்ம அப்சர்வ் பண்றது, வாட் டு வி லிசன், வாட் டு வி அப்சர்வ், இது எல்லாமே வந்து இந்த 10% நடக்குது இந்த கான்சியஸ் மைண்டுக்குள்ளார. அப்ப பாருங்க, இந்த 10% நடக்குது அப்படின்னா, இப்போ ஒருவேளை இன்னைக்கும் சரி அல்லது ஒருவேளை முந்தைய காலங்களையும் சரி, நம்ம எவ்வளவு பாடங்கள் கேட்டிருந்தாலும் இந்த பாடங்கள் எல்லாமே எங்க தான் போயிருக்குதுன்னா, இந்த 10% மைண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் போயிருக்குது. ஓகே, அடுத்த நிலைக்குள்ள வரலாம். அடுத்த நிலை வந்து உணரா நிலை. இந்த உணரா நிலை அப்படின்னாக்க சப்கான்சியஸ் அல்லது ப்ரீ கான்சியஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50-60% வரும் நம்முடைய மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படின்னா என்னன்னா பாருங்க, இப்ப நம்ம எந்த வரியில உட்காந்துருக்கோம், எந்த எத்தனாவது ரோல நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரியும். ஆனாலும் இப்ப ஒருவேளை பிரேக் விடுறாங்க அப்படின்னா, பிரேக்கு நம்ம கடந்து போறோம், பிரேக் முடிச்சு திருப்பி எங்க வருவோம் அப்படின்னா, கரெக்டா நம்ம திருப்பி எங்க உட்காந்தோமோ அதே இடத்துக்கு வருவோம். அப்படின்னாக்க நம்ம மைண்ட் ப்ராசஸ் பண்ணிருக்குது, இது நம்முடைய கான்சியஸ் மேல உணரக்கூடியதான மனசுல அது இல்ல, சப்கான்சியஸ்க்கு போயிருச்சு, கிட்டத்தட்ட மறக்கிற சூழலுக்கு போயிருச்சு. ஆனா திருப்பி நம்ம ரீகால் பண்றோம், திருப்பி அதை ஞாபகப்படுத்துறோம், இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருந்தோம், இது நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்றத திருப்பி நம்ம நினைவுபடுத்துகின்ற பொழுது அப்ப மீண்டுமாக அந்த ஞாபகங்கள் நமக்குள்ளார வரும். அப்ப திருப்பி ஞாபகம் வருகின்ற பொழுது அதற்கேற்ற போல நம்ம செயல்படுவோம். இது சப்கான்சியஸ் மைண்ட்ல நடக்கக்கூடியதான விஷயம். மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு மைண்டினுடைய ஒரு செக்ஷன் இதுதான், உணர்விழந்த நிலை, அன்கான்சியஸ் மைண்ட். 30-40% வரையிலும் இந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல நடக்குது. அப்படின்னா இந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல பொதுவா என்ன நடக்கும்னா, சிறு வயது முதல் நம்ம வளர்க்கப்பட்டதான விதம், என்ன மாதிரியான ஒரு ரீதியில நம்ம வளர்க்கப்பட்டிருந்தோம், என்ன மாதிரியான ஒரு சூழல்ல, என்வரான்மெண்ட்ல நம்ம வளர்க்கப்பட்டிருந்தோம், அப்ப நம்ம வளர்ந்து வருகின்ற பொழுது எப்படிப்பட்டதான உணர்வுகள்லாம் நம்ம மைண்டுக்குள்ளார போச்சு, என்ன மாதிரியான அனுபவங்களை நம்ம மைண்டுக்குள்ளார போச்சோ, அது எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த இடத்துல பதிவாயிருக்கும். எங்க? இந்த அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான இடத்துல. பாருங்க, ஒருவேளை தெரியல இங்க இருக்கக்கூடிய ஒருவேளை அநேகர் நம்ம சொல்லலாம், நான் ரொம்ப கோபக்காரன், எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களா இருக்கலாம். மூக்குக்கு மேல கோபம் வருது அப்படின்னு சிலர் சொல்லலாம், சில பிள்ளைங்களை பார்த்து கூட சொல்லலாம், அப்பனை விட கோவப்படுறான் பார் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. மூக்குக்கு மேல பார், மூக்கு அவ்வளவு வேர்க்குது, மூக்குக்கு மேல கோவம் வருது, இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னாக்க, சகோதர சகோதரிகளே, சிறு வயதுல முதல் வளர்க்கப்பட்டதான சூழல்ல என்ன மாதிரியான அனுபவங்கள் நமக்குள்ளார நம்முடைய வாழ்க்கையில கடந்து போச்சோ, அது நம்முடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகி போய் உட்காந்துருக்கும், பதிவாகி போய் உட்காந்துருக்கும். அஞ்சு வயசுல பத்து வயசுல நமக்கு என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு இப்ப நம்ம கேட்டோம்னாக்க ஓரளவுக்கு நம்ம ஞாபகப்படுத்த முடியும். அப்படின்னாக்க பிளாஷ்பேக் போகுது நம்முடைய மைண்டு, பத்து வயசுல எப்படி இருந்தோம் என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு பிளாஷ்பேக் போகுது நம்ம மைண்டுக்கு. அப்ப எல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் இங்கு பதிவாகி போய் இருக்குது, அன்கான்சியஸ் மைண்டு. ஒரு சின்ன பையன், சின்ன பையன்ல இருந்து அப்படியே வளர்க்கப்பட்டு வருகின்ற பொழுது தண்ணி பிடிக்கிறதுக்கு பைப் அடிக்க போறாங்க. நம்ம ஊர்களில் அநேக இடங்கள் நமக்கு இருக்கும், ஒரு ஒரு காமனா ஒரு பைப் இருக்கும், அந்த பைப்ல தான் போய் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னா, அப்ப அந்த பைப் அடிக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக குடத்தை எடுத்துட்டு போகும்போது ஒரு பெரிய கியூ இருக்கும். சில நேரத்தில் அங்க அடிதடி கூட நடக்கும், என் குடம் ஓன் குடம், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் முன்னாடி வந்தேன், நீ தான் பின்னாடி வந்த அப்படின்ட்டு சில நேரத்தில் சண்டைகள் கூட நடக்கும். இப்ப இந்த சண்டைகள் நடக்கும்போது இந்த பையன் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறான். என்னத, இந்த மாதிரி சண்டை நடக்கக்கூடிய விஷயத்த எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கின்ற பொழுது இப்ப பையன் எதை பார்த்துதான் அவன் வளர்றான், சண்டை. காலில் தண்ணி பிடிக்க போகணும்னாக்க என்னதான் நடக்கும், பைப்படியில சண்டை நடக்கும். அப்ப இவனுடைய அப்சர்வேஷன் எல்லாமே, இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே, நம்ம எப்படியாவது சண்டை போட்டு நம்முடைய குடத்தை முன்னாடி வச்சோம் அப்படின்னாக்கத்தான் தண்ணி பிடிக்க முடியும். இல்ல அப்படின்னாக்க அவங்க சண்டை போடுவாங்க, நம்மளால தண்ணி பிடிக்க முடியாது, தண்ணி இல்லாம போகணும். ஒருவேளை அம்மா சண்டை போடுவாங்க, அடுத்த நாள் விடிய காலமே சொல்லுவாங்க, அந்த கல்ல தூக்கி கொண்டு வச்சுட்டு நம்ம இடத்த பிடிச்சிட்டு அப்படின்ட்டு, அல்ல குடத்தை கொண்டு இடத்த போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையன் எடுத்துட்டு போவான், அப்ப எடுத்துட்டு போய் இந்த இடத்த வைக்கும் போது கூட திருப்பி சண்டை வருது அப்படின்னாக்க, அப்ப திருப்பி பையனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம், அவன் என்ன பாக்குறான் என்ன கவனிக்கிறான் எல்லாமே இந்த சண்டை. அப்ப இந்த சண்டை போட்டு யார் ஒருத்தர் தண்ணி பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருவாங்க. அப்ப இந்த அனுபவம் ஒருத்தர் இந்த பையனுக்குள்ள போறது நிமித்தமா, அப்ப இந்த பையனுக்கு என்னதான் ஒரு மைண்டுக்குள்ள வருதுனாக்க, நம்ம சண்டை போட்டாதான் மேல வர முடியும், சண்டை போட்டாதான் காரியத்தை சாதிக்க முடியும், ஊர் உலகத்தோடு சேர்ந்து போக முடியாது, எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து நம்ம நின்று ஃபைட் பண்ணாக்கதான் நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியும். இப்படியே இந்த பையனுடைய அனுபவம் கடந்து போறது நிமித்தமா இதெல்லாமே அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிவாயிடும். அப்ப இதனாலதான் சகோதர சகோதரிகளே, நம்ம பெருசா ஆயிட்டாலும் கூட, புதிய சிஷ்யன்ற வாய்ப்புக்குள்ளார வந்துட்டாலும் கூட, ஏன் நமக்குள்ளார நம்ம தேவையில்லாத நம்ம விரும்பாத சுபாவங்கள் இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே மைண்ட்ல ஸ்டோர் ஆகி போய் இருக்குது நம்முடைய சிறு வயது முதல் நமக்கு இருந்ததான அனுபவங்கள். அந்த சிறு வயது முதல் இருந்துட்டு தான் அனுபவங்கள், நம்ம பார்த்தது கவனிச்சது எல்லாமே நம்முடைய அனுபவங்களா இருப்பது நிமித்தமா, இன்னும் அதே மாதிரியான அந்த கெட்ட சுபாவங்கள் அல்லது விழுந்து போன சுபாவத்தினுடைய தன்மைகள் தான் நமக்குள்ளார அங்க இருந்துட்டு இருக்கக்கூடியதாக அங்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இப்ப ஒருவேளை தேவனுடைய கிருபையில இந்த உண்மை சத்தியத்தை கேட்டு புதிய சிருஷ்டிப்புகள் ஆகக்கூடிய அந்த வாய்ப்புக்குள்ளார நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன செய்யணும், சரி ரைட், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், அது அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்குது, சில சூழல்களை பார்க்கும்போது நமக்குள்ளார அது வீறு கொண்டு எழுது, நமக்குள்ளார திருப்பி அந்த கோபம் வருது, அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளார வருது அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, வசனத்துல நம்ம கவனிக்கலாம் அந்த காரியங்களை குறித்து நமக்கு அந்த வசனம் எப்படியாக சொல்லுது அப்படின்ட்டு. ரோமர் 2:13 ஸ்கிரீன்ல பாக்கலாம் சிஸ்டர்.
நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள்.
நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள், இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லணும். என்னது, கான்சியஸ் மைண்ட், நம்முடைய உணர்வுள்ள நேரத்துல என்னென்ன நடக்குது அப்படின்றது கான்சியஸ் மைண்ட், உணர்வுள்ள நிலை அப்படின்னு சொன்னோம். இப்ப நம்ம வசனத்தை கேட்கிறோம் அப்படின்னாக்க நம்முடைய கான்சியஸ் மைண்டுக்குள்ளார போகுது. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் கிடையாது. நம்முடைய நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம நீதிமான்கள் இல்ல. ஆனா வசனம் சொல்லுது அதன்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்ப பாருங்க, கான்சியஸ் மைண்ட்ல அந்த உணர்வுள்ள நிலையில நமக்குள்ளார மைண்டுக்குள்ளார என்ன போகுது, அது நிமித்தமா நம்முடைய பழைய ஜென்ம சுபாவத்தை நமக்குள்ளார கொண்டுட்டு வர்றதுக்கு முடியாது. நமக்குள்ளார இன்னும் ஏன் இந்த மாதிரி சுபாவங்கள் அல்லது விழுந்து போன மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த பழைய சுபாவங்கள் வருதுனாக்க, சகோதர சகோதரிகள் நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம கேட்கக்கூடியதான பாடங்கள், நம்ம கேட்கக்கூடிய தேவனுடைய சத்தியங்கள் இந்த முதல் நிலையே அநேக நேரத்தில் கரைஞ்சு போயிடும், இந்த முதல் நிலையிலேயே அநேக நேரத்தில் கலைந்து போயிடும், மறந்து போயிடும்.